ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கி. அன்பாழ்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அகத்தை பூஜை பண்ணிட்டு தான் புறத்தே நம்ம பூஜையே பண்ணணும். அடுத்து என்ன சொல்லியாச்சு? நியதமும் உணர்பவர் அப்படின்னு சொல்லியாச்சு. தப்பாம பூஜை பண்ணணும். எந்த நாள்லையும் ஒரு நாள் கூட நம்ம பூஜை எடுத்த நாள்லேருந்து விடவே கூடாது. அதற்கு தக்க மாதிரி நம்ம வாழ பழகிக்கிடணும். அதனால் அந்த மாதிரி தப்பாமல் நினைந்து பூஜித்து உணர்பவர். பூஜையால் ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும், அப்படி உணர்கின்ற அடியார்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அடைத்தகு தனதெழில் உருவது கொடுபரன். சரியா, அடையத்தகுந்தது என்னதுன்னு பார்த்தானா, அழகான உருவத்தை கொடுக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தி ஆகிய சிவபெருமான் உறைவது வீட்டிருக்கக்கூடிய கனம் அருவிய மதில், மேகங்கள் தங்கக்கூடிய மதில்களால் சூழப்பட்ட சிவபுரம்ங்கிற நகர் அந்த திருக்கோயில், அதை நினைபவர். சரியா, மனதால் நினையணும். மனதால் நினையணும்னு சொன்ன உடனே வாக்கினால் துதிக்கணும். வாக்கினால் துதிக்கணும்னு சொன்ன உடனே காயத்தால் வழிபடணும். இதெல்லாம் சேர்த்தே தான். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா, சீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய அடியவர்கள். சரி, அவங்க கலை மகள் தர நிகழ்வர் அப்படின்னா, வாணி சரஸ்வதி வந்து மெய்யறிவு கொடுக்கப்பட்டு அந்த அறிவோடு உலகத்தில் இருப்பாங்க. அதாவது தனக்கு கிடைத்த அத்துவித நிலையில் அப்படி உறைந்து நிற்பார்கள், அதை விட்டு பிறள மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் அழகாக நமக்கு ஞான சம்பந்த பெருந்தகை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒடுக்கலை அப்படின்னா நமக்கு மேலே மேலே துன்பங்கள் தான். அந்த சினம் ஒருத்தங்க மேலே, அதாவது பகை குணம் இருக்குந்தனே சினம் இருந்து கொண்டே இருக்கும். சினம் உண்டாவதால் நமக்கு நிச்சயமாக வினை ஈட்டம், வினை ஈட்டம் இருப்பதால் ஒவ்வொரு எண்ணத்திற்கே ஒரு பிறவி அப்படிங்கும்போது, அந்த எண்ணம் எண்ணத்தோடு இருக்குதா சினம் வந்து, அது வாக்கா வந்து அதனால் ஒரு பாவம், அதற்கும் பிறவி, அடுத்து அது செயலாக இருக்கும். அவங்கள எப்படி நம்ம வந்து நம்ம கோபத்தை அவங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செயல்களையெல்லாம் செய்ய செய்ய மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேங்கிற மாதிரி நம்ம வாழ்வானது அமைந்துவிடும். ஆகையால் அதுபோல் அல்லாமல் மனத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக இந்த பாடலின் மூலம் நமது ஞான சம்பந்த பெருமான் உணர்த்தி இருக்கின்றார். இல்லையா, ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் அப்படின்னு சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு பக்குவ ஆன்மாவின் உள் எழுந்தருளி இருப்பார் என்பதை மிக அழகாக சொன்ன, இதைத்தான் திருவள்ளுவர் தேவநாயனாரும் மலர்மிசை ஏகினான் அப்படின்ட்டு மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த கலைமகள் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ இதில் முதல்ல அந்த சிவபுரம் நினைபவர்னு சொல்லியாச்சு. கோயிலை குறிக்கணும். கோயில் கோயிலுக்கு போனால் கடவுள் மூர்த்தியை மட்டும் வழிபடணும்னு இல்லை, தலத்தையும் வழிபடணும், அந்த கோயிலையும் வழிபடணும். கோயிலே சிவமாகவே வழிபடணும். ஆலயம்தானும் அரண் என தொழுமே அப்படின்னு நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அப்படி யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவங்களுக்கு கலைமகள் மெய்யறிவு தருவாள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இறைவனை அறிவதற்கு நமக்கு நல்ல அறிவு முதல்ல வேணும். அறிவு நல்லா இல்லைன்னா நிச்சயமாக இந்த ஞான செய்திகள் எல்லாம் உள்ள போகாது. அப்படி நமக்கு அந்த அதாவது ஆன்மாக்களுக்கு மெய்யறிவை விளங்க செய்யும் சிவத்தோட ஞான சக்தி இல்லையா, அதனால தான் கலைமகள் தர அப்படின்னு சொல்றாரு. அந்த கலைமகள் யாருன்னா, அவ தான் நமக்கு இந்த ஞான சக்தியை தெரியாது. சுவாமி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் நியமிச்சு நமக்கு கொடுக்கறாரு. அதனால மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில வழிபாடு செய்ய, இது வந்து யோகிகள் வழிபாடு செய்யும் நிலை. சரியையாளர்கள் எப்படி வழிபட்டாங்கன்னு பார்த்தோம், கிரியையாளர்கள் எப்படி வழிபடணும்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொருத்தரோட வழிபாடே கோயிலுக்கு போனா வேற மாதிரி இருக்கும். இப்ப யோகிகள் எப்படி வழிபடணும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. இதுல சதாசிவ மூர்த்தியை இவங்க வந்து தியானம் செய்கின்றார்கள். ஆகையால் இவர்களுக்கு, அந்த யோகிகளுக்கு சாரூப பதமுக்தி கிடைக்கிறது அப்படிங்கறது நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, மிக அழகாக இந்த பாடலை நாம் பார்த்த பின்பாக அடுத்து சுருதிகள் பல நல முதல் கலை துகளறு வகை பயில் ஓடு மிகு உருவியல் உலகு அவை புகழ் தர வழியொழுகும் எயுரு பொறியொளி அறுதவ முயல்பவர் தனதடி அடைவகை நினை அரண் உரைப்பதி திருவளர் சிவபுரம் நினைபவர் திகழ் குலநில் குலநிலநடை நிகழுமே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்ருதிகள் அப்படின்னு சொன்னா வேதாகமங்கள், ஸ்ருதிகள் பல நல முதல் கலைன்னு சொல்லியாச்சு. அதனால எல்லாம் சேர்ந்தாச்சுன்னா என்னன்னா வேதாகமங்கள் முதலிய அருட்கலைகள். அதை எப்படி படிக்கணும்? துகளறு வகை பயில், அதாவது ஐயம் திரிபுங்கிற குற்றமே இல்லாம. இப்போ பாடம் கேட்டுட்டு நான் இப்படித்தான் நினைக்கேன், அப்படித்தான் சொன்ன மாதிரி இருந்தது ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதை கேட்டால் அதை அப்படியே உள்வாங்கி மனசுல இருக்கணும், ஒரு தெளிவாக மனதிலே எப்போதும் அதை அசை போட்டு கொண்டே இருந்தால் நாளடைவிலே நமக்கு அது நம்மோடு அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒன்றிவிடும். ஆக அந்த மாதிரி குற்றங்களே இல்லாமல் ஓதி, முதல்ல ஓதுறது குற்றம் இல்லாமல் இருக்கணும். சொற்குண்டல் இன்றி தொழுமின்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி. அடுத்து கேட்கணும், அதுவும் எப்படி கேட்கணும்? குற்றம் இல்லாமல் கேட்க வேண்டும். அடுத்து கேட்டதை குற்றம் இல்லாமல் சிந்திக்க வேண்டும். அவங்க சொன்னதை விட்டுட்டு வேற தன்னோட அறிவை கொண்டு ஏதாவது அறிய முற்படுவோமானால் ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்க சோதிக்க வேண்டாம்னு சொன்னார் இல்லையா. அப்படியே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டே போனால் அதுக்கு தீர்வு ஒரு நாளும் கிடைக்காது. அதனால சிந்தித்து அடுத்து குற்றம் இல்லாமல் தெளிந்து, தெளிவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த தெளிந்து அப்படியே தேர்ச்சி மிக்க அறிவு பழக்கத்தால ஆண் பெண் அலி அப்படிங்கிற உருவங்கள் பொருந்திய உலகில் உள்ள அறிஞர்கள்லாம் கூட்டமாக புகழும்படி உடல்ல இருக்கக்கூடிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்த கரணங்கள்லாம் உலக விஷயங்கள் திருப்பி 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 இந்த கருத்து தான், உலகப்பற்ற என்னைக்கு விட்டோமோ அன்னைக்கு தான் இறைப்பற்று. இந்த உலகப்பற்றலே நம்ம முங்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா ஆயுள் முடிஞ்சிடும். நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள இறைப்பற்ற நம்ம பின்பற்றாமலே போயிடுவோம். ஆகையால் வாய்த்தத நம்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமென்கிற அப்பர் சுவாமி வாக்க கையில எடுத்துக்கிட்டு இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிற தாய்மான சுவாமிகள் கருத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவரை சிக்குன்னு பிடிச்சு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி வழிபாடுகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். சரி, அப்ப உலக விஷயங்கள்ல போகாம இந்திரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி வழி ஒழுகு இறைவனை நோக்கி அவரது அருளின் வழி அல்லாது ஒன்றையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு உணர்வுக்கு வந்து அறுதவம் முயல்பவர் செய்தற்கு அறிய பெருந்தவமாகிய ஞான நிஷ்டையை செய்யக்கூடிய ஞானிகள். நம்ம அடிக்கடி சொல்றது அந்த தவம் அப்படின்ன உடனே எதை எதையோ தவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நாம எதையெல்லாம் தவம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே தவத்தின் அடையாளங்கள் அங்கங்கள். ஆனா எது தவம்னா சரியேகிரிய யோகம்தான் தவம். இது அழகா நாம எங்க இருந்தனாலும் செய்ய முடியும். இல்லறத்தார் துறவரத்தார் ரெண்டு பேருமே தவத்தை செய்ய முடியும். சரி, அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? அப்படி தனது அடி அடை வகை நினை அரண் இல்லையா, தனது திருவடிகளையே அணைந்து சாயுச்சியம் அப்படிங்கிற பேரின்பம் பெரும்படி தன்னோட உள்ளத்துல நினைக்கின்றாராம் சிவபெருமான். யார நல்ல பக்குவமான ஆன்மாக்கு சாயுஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம். அப்படிப்பட்டவர் உரையக்கூடிய இடம் வந்து என்னது? சிவபுரம். சரியா, அதை யாரெல்லாம் அதை மனதால் நினைத்து அந்த தலத்தை, அதாவது சிவபுரம்ங்கிற தலத்தை மனதால் நினைத்து வாக்கால் துதித்து உடலால் வணங்கி வழிபடுகின்றார்களோ அதான் ஜீவன் முக்தர்கள், அந்த அடியார் கூட்டம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நில உலகில அடைய பெற்ற அத்துவித நிலையிலிருந்து எப்போதும் உரைப்போடு இருப்பார்கள், விலக மாட்டார்கள் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்டல் கேட்பித்தல் நன்றா ஈனமில்லா பொருளதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜைங்கிறதுனால சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஓதணும் சிந்திக்கணும், ஓதணும் சிந்திக்கணும். சரி, அப்படியே பலகாலம் அப்படியே பயின்று அர்ச்சனை அந்த தேர்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதாவது பழகிக்கிட்டே இருந்தோம்னா தேர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதான் மிகு பயில்வோடு அப்படின்னு மிக அழகாக சொல்லி இருக்கின்ற. நம்மால் வேதத்தையும் ஆகமத்தையும் நேரடியாக பயில முடியாவிட்டாலும் வேதசாரமாக திருமுறைகளும் ஆகமசாரமாக நமக்கு சித்தாந்தமும் இறைவன் அருளால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அதில் சொல்லப்பட்டதை நாம் இவர்கள் நீங்கள் இங்கனம் செல்லுங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருப்பார்கள். திருமுறையிலே ரொம்ப அந்த பரிபாஷை சொற்கள் இருக்காது, கலை சொற்கள் இருக்காது. ஆனால் சித்தாந்தத்தில் கலை சொற்கள் பரிபாஷை சொற்களோட இதுதான் பதி, இதுதான் பசு, இதுதான் பாசம். பசுவாகிய நீங்கள் வந்து உங்களை தடுத்து கொண்டிருக்க பாசத்தை விட்டு எப்படி நீங்க பதிய சாரணும் அப்படிங்கறத நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அவற்றையெல்லாம் நாம் கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும்? துகளர் வகை, துகளர் போதம் என்றே ஒரு நூல் இருக்கிறது. எல்லா ஞான நூல்களையும் பாடம் கேட்டப்புறம் கடைசி அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆக மிக அழகாக இறைவனுடைய ஒருவனோடு ஒருத்தி என்று ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம்னு சித்தியாரில் சொன்னது மாதிரி மிகு உரு இயல் உலகு அப்படின்னு அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருவனாக இருக்கின்றார், ஒருத்தியாக இருக்கின்றார், உலகாகவும் இருக்கின்றார், அவன் அவள் அது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கின்றார் என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். கற்றறிந்தார் அல்லாதார்களுடைய புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் பயன் தராது. அதனால் எப்போதும் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே அப்படிங்கிறதுனால நாம் என்ன செய்யணும், இதை எப்போதும் தெளிவாக நல்ல அறிஞர் கூட்டத்தோடைய நம்ம வச்சுக்கணும். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்குறாரு இல்லையா, அது எதுக்குன்னா எப்போதும் நாம் சிவசிந்தனையில் இருக்க வேண்டும், பிறழாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அங்கே நாம் செய்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதனால் நாம் சேக்கிழார் பெருமானும் நமக்கு இந்த அடியார் சிறப்புகளை எல்லாம் அதான் அந்த பெரிய புராணமே அதுதான், அது பூரா நமக்கு மிக தெளிவாக எடுத்து உரைத்திருப்பார். ஆகையால் அந்த அடியார் இலக்கணங்களை சித்தாந்த நூல்கள் மூலமாகவும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பெரிய புராணத்தின் வாயிலாகவும் புரிந்து கொண்டு நாமும் அதனை பின்பற்றி வாழ வேண்டும். சரி, அடுத்தபடியாக திருவலிதாயம் அந்த தலத்தில் கடலில் நஞ்சு அமுது உண்டு இமையோர் தொழுதேத்த நடமாடி அடல் இலங்கு அரையன் வலி செற்றர் உள்ள அம்மான் அமர்கோயில் மடலிலங்கு கமுகின் பலவின் மது விம்மும் மலிதாயம் உடலிலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போகுமே அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது சுவாமி வந்து திருச்சிற்றம்பலத்தில் நின்று நடனம் செய்கின்றார். நடமாடின்னு வந்திருக்கு இல்லையா, நடமாடினா நடனம் ஆடின்னு அர்த்தம். இமையோர் தொழுது ஏத்தனா தேவர்கள் எல்லாம் இல்லையா, இந்த நஞ்சு வந்து எங்களை வருத்தாத வண்ணம் எங்களை காக்க வேண்டும் என்று வழிபட்டார்கள். அப்படி வணங்கி துதித்த போது என்ன செஞ்சாராம், கடலின் நஞ்சு அமுது உண்டு, அந்த நஞ்சை அமுதம் போல உண்டு தேவர்களை காத்து இலங்கை அரசனாகிய ராவணன் அவனோட வலியை கெடுத்து அவனுக்கு தேவையில்லாத அந்த ஆணவத்தை எல்லாம் கெடுத்து அவனுக்கு அருள் செய்த அவனுக்கு மட்டுமில்ல எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்றார் தந்தை. ஆகையால் அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் மடல் இலங்கு கமுகு இல்லையா, அதான் கமுகு மரங்களும் பலாமரங்களும் நிறைந்த வலிதாயம், தேன் பொழிகின்ற சோலைகள் எல்லாம் இருக்குங்க. அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியை அதாவது சிவபெருமானை இங்கே இந்த தலத்தில் பாடப்பட்டதுனால அந்த தலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சாராம்சம் என்னன்னா சிவபெருமானை என்பதை நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. அவரை உடல் இலங்கு உயிர் உள்ளளவும் இல்லையா, உடம்புல உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தொழுதால் உள்ள துயர் போகும், உடல் ஊழா கழிய இருக்கின்ற பிராரத்த வினையால வரக்கூடிய மனது துன்பமானது நீங்கிவிடும், கொஞ்சம் கூட அணுகாது என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அவர் நடமாடுகின்றார் என்று சொல்லியாச்சு அப்படின்னாலே அந்த நடனமே ஐந்தொழில் தான் அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோம். ராவணனுடைய வலியை செற்றார் அப்படின்னா சுவாமி அனுகிரகம் நிக்கிரகம்னு ரெண்டு செய்வாரு. இதுல நிக்கிரகம் செய்யறதின் மூலமாக அனுகிரகம் செய்கின்றார். ஆகையால் சுவாமி வந்து ஒரு தண்டனை கொடுக்காருன்னா அதன் மூலம் ஒரு அருள் அதான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தபடியாக அவர் வந்து இந்த கருத்துக்களை பூரா நமக்கு மிக அழகாக இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை பூராவும் இந்த பாடல்ல நமக்கு எடுத்து கொடுத்து அதனால நீங்க இறைவனை தொழுங்க உங்களுக்கு உள்ள துயரம் உண்டாகாது அப்படிங்கறத சொல்லியாச்சு. ஜீவன் முக்தர்கள் அவங்களுக்கு உலகத்துக்கு உலகருக்கும் இந்த பாட்டில் உள்ள கருத்து ரெண்டு பேருக்குமே பொருந்தும், ஜீவன் முக்தர்களுக்கும் பொருந்தும் உலகவர்களுக்கும் பொருந்தும் இந்த கருத்து அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. முர்ச்சை தீவினையின் பயனாக உண்டாகக்கூடிய துன்பம் அப்படிங்கிறத பொருளாக எடுத்துக்கிடணும். ஜீவன் முக்தர்கள் இப்போ புதுசாலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பல வினைகளையும் சுவாமி வந்து அவங்களுக்கு அந்த துன்பம் உண்டாகாத வகையிலே செய்து விடுவார் என்று நமக்கு மிக அழகாக சொல்லி நாம் நலம் பெற வேண்டும் என்றால் இறை வழிபாடு நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு மிக மிக தெளிவாக பல முறைகளிலே எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக இந்த திருமுறைகளை நாம் பாடினால்தான் நாம் உய்ய முடியும். ஆனால் ஆதி காலத்திலே ராஜராஜ சோழன் காலத்திலெல்லாம் திருமுறைகள் கிடைப்பதே கஷ்டமாக இருந்தது. அவர் அரும்பாடுபட்டு அடுத்து நம்பியாண்டார் நம்பியை பிடித்து அவர் விநாயக பெருமானிடம் விண்ணப்பம் செய்து அப்புறம் அவர் வழிகாட்ட திருமுறை காட்டிய விநாயகர் வழிகாட்ட தில்லையிலிருந்து திருமுறைகள் நமக்கு கிடைச்சு அதில் கரையான் அரித்ததை பார்த்து மன்னன் வருந்த சுவாமி வந்து காலத்துக்கு ஏற்றது தான் வைத்திருக்கேன் சொல்ல அப்படி கிடைத்த அரிய பொக்கிஷம் நமக்கு. இது ஈஸியாக நமக்கு கிடைக்கல, சாமானியமாலாம் கிடைக்கல, அரும்பாடுபட்ட பலருடைய உழைப்பினால் நமக்கு கிடைத்தது. இன்னைக்கு எல்லா மடங்கள்லையும் சைவ மடங்கள்லையும் அழகாக திருமுறைகளையெல்லாம் நல்ல பதம் பிரித்து நமக்கு படிக்கக்கூடிய வகையிலே போட்டு அதோட பண்ணோட சிறப்புக்கள்லாம் சொல்லி அந்த பாடல்களுக்கு விளக்கமும் தந்து இதையெல்லாம் நீங்கள் படித்து பயன்பெறணும்னு சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் எந்த அளவு பின்பற்றுகிறோம் என்பது தான் இதில் முக்கியமான விஷயம். எதை செய்ய தவறுதோமோ இல்லையோ இதை செய்ய தவறக்கூடாது. இதற்காக எதை வேணாலும் விட்டுறலாம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக திருமுறை ஓத வேண்டும். நான் ஆரம்ப நாளிலே சொன்னேன், எந்த தலத்து திருமுறையை பாடப்போகிறோமோ அந்த தலத்து சுவாமி அம்பாளுக்கு சுவாமி அம்பாளை சனிகலிங்கத்தில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு. அவங்க முன்னாடியே நம்ம பாடுறது அந்த தலத்திலே பாடுறதாக நமக்கு வாயிலார் நாயனார் பூசலார் நாயனார்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். சரி, இந்த ஆவூர் பசுபதீச்சரம் அப்படிங்கிற ஒரு தலம், அதில் மகுடமாக அவர் என்ன சொல்கிறாரு, பாடு நாவே. நம்ம நாவுக்கு அவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்காரு. பேச்சினால் உமக்கு ஆவதன் பேதைகாள் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறாரு. எவ்வளவோ பேசுகிறோம் ஒரு நாளைக்கு, ஆனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் நமக்கு வந்து பெரிய தரப்போகுது. அதனால தான் மௌன விரதம்னு ஒன்று வச்சாங்க. ஆனால் மௌன விரதத்தில் வாய் மௌனத்தில் இருக்கு, மனசு மௌனத்தில் இருக்க மாட்டேங்குது. சைக்கனை காட்டியும் எழுதியும் அந்த அது மௌன விரதம் ஆகாது. மனசு அப்படியே ஒடுங்கிறணும், அதுதான் மௌன விரதம். சரி, மிக அழகாக அந்த பதிகத்திலே அவர் சொன்னதை நாம் மனதிலே இருத்து கொள்ள வேண்டும். பாடு நாவே, அதுதான் மகுடம். அதாவது அத்தனை பாட்டிலையும் சொல்லியிருக்கார். சிவபெருமானை பாடுறது ஒன்று தான் அந்த நாக்கு நமக்கு கிடைச்சதுக்கு உள்ள பலன். அப்படி வாயே வாழ்த்து கண்டாய்ன்னு சொல்கிறார் இல்லையா, அப்படி சொல்கிறாரு. அடுத்து இறைவனை பற்றி நமக்கு அதில் சொல்லும்போது முத்தியர், அவர் தான் ஆன்மாக்களுக்கு முக்தி தருவார், அந்த பரமுத்தியை வழங்கக்கூடியவர் அவர்தான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து நல்குறவு என்னை நீக்கும் ஆவியர், என் கூடவே இருந்து எனக்கு அந்த ஏழ்மை வறுமை, வறுமைங்கிறது பொருள் இல்லாட்டாலும் வறுமை தான், அருள் இல்லாட்டாலும் வறுமை தான், அதை நீக்கிறார். ரெண்டையுமே நீக்கிறார், ரெண்டு எல்லாமையும் நீக்கிறதாரு அப்படின்னு அவரை சொல்கிறாரு. அல்லல் தீர்க்கும் அப்பனார் என்று சொல்கின்றார். நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடியவர். இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லார், பிறப்பு அறுக்க வல்லவர். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பிறவிக்கு வராதவர். ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் வேதனைப்படும். இப்போ அவங்களால நம்ம பிறப்பை அறுக்கவே முடியாது. இப்போ நமக்கு பிறப்பு இருக்கிறது யாருன்னா பிறப்பிலி இறப்பிலி ஆகிய சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிறத நமக்கு மிக தெளிவாக சொல்லி இந்த பாட நாவின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. நீங்கள் பாடி பாருங்க என்ன கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்த்தா இப்போ நம்ம பார்க்குறோம், பலன் கொடுக்கும் பதிகங்கள், பயன் கொடுக்கும் பதிகங்கள், வேண்டியாங்கே எய்த பெறும் திருமுறைகள், எண்ணியாங்கே எய்த பெறும் திருமுறை நிறைய இருக்குது. அது காமிய பக்தி. ஆனால் நீங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் பதிகம் பாடணும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் பதிகத்தை எடுத்து படித்து பாருங்கள். பாடுவார் பால் மன்னினார் அப்படின்னு சொல்கிறார் ஞான சம்பந்த பெருந்தகை சொல்கிறார். நீங்கள் பாடுனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சுவாமி மன்னுதல்னா நிலைத்து இருத்தல். நீங்கள் பாடுனீங்கன்னா சுவாமி உங்களுக்கு உள்ள அப்படி இதய தாமரையில் நிலைத்து இருப்பார் என்று மிக அழகாக அவங்க பாடலை செவிமடுத்து கொண்டே இருப்பார். அப்போ அந்த பாடுதல் சரியை பண்ணி அதற்குரிய பலனும் கண்டிப்பாக சாலோகமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அடுத்து அவரை கும்பிடுதோ கேட்காதீங்க கேட்காதீங்க, அவருக்கு எல்லாம் தெரியும், வேண்டத்தக்கதெல்லாம் அவர் அறிவார்னு சொன்னாலும் கேட்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன கேட்கணும் தெரியுமா, கதி அருள், எனக்கு நல்ல கதியை தாப்பான்னு கேட்கணும், எல்லாமே ஆவூர் பசுபதீச்சரம் பதிகம் தான். அதனால ரொம்ப அழகாக அந்த பதிகத்திலே நமக்கு அவர் சொல்லியதை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று உங்களிடம் அதை ஒரு விண்ணப்பமாக வைத்துவிட்டு, இப்போ எல்லாத்துக்கும் தேவை வந்து நமக்கு திருவருள் தான். அந்த திருவருள் நமக்கு கைகூடணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நாம் பலமுறை கேட்ட செய்திகளாகத்தான் இருக்கும், பலமுறை நாம் சிந்தித்த செய்திகளாகத்தான் இருக்கும், ஆனாலும் அதை அப்பப்போது நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் அந்த பாடலை இப்போது நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டாம் திருமுறையிலே 90வது பதிகம், அதிலே முதற் பாடல், எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறாமற் கடவுள் என்று ஏத்தி. எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறாமற் கடவுள் என்று ஏத்தி, சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவது அன்றால் கந்த மாமலருந்தி கடும்புனல் நிவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. அப்ப யாருக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அதான் அழகான மனம், கந்த மாமலர், நல்ல மனம் நிறைந்த மலர்களை உந்தி கொண்டு வரக்கூடிய நீரை வைத்த நீரை உடைய நிவாநதி, அந்த நிவாநதி கரையில குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திரு நெல்வாயில் அறத்துறைங்கிற தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவருள் இவருக்கு கிடைச்சது இல்லையா? அந்த திருவருள் எம் தந்தை, எந்தைனா எம் தந்தை ஈசன் பெரியோன், அதான் ஈசன் எம் பெருமான் அப்படின்னா பெரியோன், அப்புறம் என்னது ஏறமரு கடவுள்னா ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வருகின்றார் அல்லவா, அப்படிங்கிற அவருடைய பல பெயர்களை சொல்லி ஏத்தி, ஏத்துதல்னா பாடுதல், மனம் பொருந்தி யார் வழிபடுகின்றார்களோ அவங்களுக்குத்தான் அவருடைய திருவருள் கை கூடுமே தவிர ஏனையோருக்கு கை கூடாது என்று நமக்கு அறுதியிட்டு சொல்லி இருக்கின்றார். சரி, இதே கருத்தை இரண்டாம் திருமுறையில 92வது பதிகத்திலையும் இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, 92வது பதிகத்திலே 5வது பாடலில், நீங்க வீட்டில் இரண்டாம் திருமுறை வச்சிருப்பீங்க, அதுலேயும் பாருங்க, ஈசனே ஏறாமற் கடவுள் இன்னமுது எந்தை எம்பெருமான், இதே மாதிரி சொற்றொடர்கள் வருது. முதல்ல என்ன சொல்லியாச்சு, ஈசன் அப்படின்னு சொல்லியாச்சு, அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியாச்சு, ஏறமர் கடவுள் ரிஷப வாகனர், அடுத்து இன்னமுது அவர் நமக்கு அமுதம் போன்றவர், எந்தை என் தந்தை, என் உயிருக்கு தந்தை இல்லையா, என் உயிருக்கு உயிரான பரமசிவம் என் தந்தை, அடுத்து எம்பெருமான் எனக்கு தலைவர் இல்லையா அப்படின்னு எடுத்து என்ன செய்யணுமா, பூசு மாசில் வெண்ணீட்டர் பொலிவுடை பூம்புகலூரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாச மாமலர் உடையார் வர்த்தமானி சரத்தாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடல்ல. அந்த கருத்துக்கு இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, முப்போதும் முக்கரணங்களால் இந்த நாமங்களை எல்லாம் சொல்லி வழிபட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அவரை நாம் வழிபட வேண்டும், சிறந்த மலர்களை கொண்டு நாம் அவரை வழிபட வேண்டும், அவருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்வதால் நமக்கு மிக நன்மை கிடைக்கும் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் பல இடங்களில் இல்லையா, பரவி நெய்பவர்கல்லால் பறிந்து கை கூடுவது அன்றால் சொல்றார். பரவுதல் இல்லையா, பாடுதல் வழிபடுதல், உருகி நெய்பவதற்கு அல்லால் ஒன்றும் கை கூடுவது அன்றால் உருகணும், உள்ளம் உருகணும், உன்னி நெய்பவர்கல்லால் ஒன்றும் கை கூடுவது அன்றால் அப்படின்னு சொல்றார். பணி கலந்து செய்யாத பாவிகள் அப்படின்னு சொல்றார் சிவபெருமான, சிவன் என பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள் அவங்களெல்லாம் போய் வழிபட்டா அந்த பலன் வந்து முழுமையாக கிடைக்காது என்று நமக்கு அந்த பாடலிலே பல பாடல்கள்ல மீண்டும் 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 இல்லையா, சிதடர்கள்லாம் தொழுதாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அருள் கிடையாது இல்லையா, சிதடர்கள்னா பேதைகள், அந்த பேதைகள்லாம் ஏத்தனா, அதாவது இறைவனை வழிபடுவதற்கு சிற்றறிவு தான் நமக்கு இருக்குன்னாலும் இறைவன் உணர்த்த உணரக்கூடிய தன்மையோடு அவர் எதை எதை நமக்கு உணர்த்தினாரோ அதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு அவரை வழிபட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு அவர் அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த பாடல்ல அந்த பதிகத்துல என்ன சொல்லிட்டாரு, நிறைவு பாடல ஞானசமுத பெருமான் முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர்த்தம் வினை போய் பறையும் ஐயுறவு இல்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கு. பேயடையா பிரிவைதுங்க பாட்டிலையும் ஐயுறவில்லைன்னு சொல்வார். அது மாதிரி இங்கேயும் சொல்லியாச்சு. அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தம்மையை புகழ்ந்துங்கிற பாடல்ல யாதும் ஐயுறவு இல்லையே அப்படின்னு சொல்வார் இல்லையா. அது போல நமக்கு வந்து எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடையாது என்பதை மிக தெளிவாக அவர் நமக்கு வலியுறுத்தி காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அவர் வந்து நம்ம எப்படி இருக்கணும், அதாவது எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று நமக்கு பல வகையில மீண்டும் 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 வலியுறுத்தி கொண்டே வருகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படி அவரை சிக்கன பிடித்தால் அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்வார் என்று மிக அழகாக பல இடங்களிலே நமக்கு வழிகாட்டி கொண்டே செல்கின்றார். அந்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். இரண்டாம் திருமுறையிலே 77வது பதிகத்தில் 9வது பாடல், அதனை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த பாடலின் கருத்தை தான் நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். வெய்ய நோயிலர் என்பது மிக அருமையான அந்த பாடலின் துவக்கம். அப்படி துவங்கக்கூடிய பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய கருத்தை இப்போது நாம் சிந்திக்கலாம். வெய்ய நோயிலர் தீதிலர் வெறியராய் பின் பிறர் பின் செலார். அது ரொம்ப முக்கியம். வெறியராய் பிறர் பின் செலார் செய்வதே அலங்காரமாம் இவை இவை தேறி இன்புரில் ஐயம் ஏற்றுண்ணும் தொழிலார் தொழிலராம் அண்ணலார் அரையணி நல்லூர் சைவனார் அவர் சார்வலால் யாதும் சார்விலோம் நாங்களே அப்படிங்கிறார். இந்த ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணம் பாசத்தை சார்ந்தா அந்த மாதிரி தான் இருக்கும், ஜடத்தன்மை தான் இருக்கும். பதிய சார்ந்தா சிவமாம் தன்மை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ வெம்மையான நோய்கள் எதுவும் இல்லாதவர், வெறி பிடித்தவங்க மாதிரி பிறர்பின் செல்லாதவர், அவர் செய்வதே அலங்காரம் இதை முறையே தெளிந்து இன்புற வேண்டில் இல்லையா. யார் இதெல்லாமே சிவபெருமானத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஐயம் ஏற்றுண்ணும் தொழில் இல்லையா, அவர் எதை ஐயமா ஏற்க, அவர் தான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன் வேதம் போற்றுது. அவர் நம்மகிட்ட இருக்க ஆணவத்தை தான் ஏற்றுக்கொள்கிறார். சரி, அடுத்து அரும் தலைமையாளரும் ஆகிய அந்த அவரை சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, அரையணி நல்லூர் சைவர், சிவபெருமானை சைவன் என்றே சொல்லுகின்றார். சைவனார் அவர் சார்வலால், அவரைத்தான் நாம் சார வேண்டும், வேறு எதையும் நாம் சாரக்கூடாது என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஏன்னா அவர் ரொம்ப எளிமையா இருப்பாரு, அவருக்கு பெரிய அலங்காரத்தெல்லாம் விரும்ப மாட்டார். ஒரு புலித்தோலை உடுத்திருப்பாரு, ஒரு நாகாபரணத்தை போட்டிருப்பாரு, ஒரு எருக்கம்பூவும் ஊமத்தம்பூவும் வச்சிருப்பாரு. மற்றதெல்லாம் நாம தான் வழிபாடு அலங்காரம்லாம் செஞ்சு பார்க்கிறோம். சரியா? சரி, அடுத்து இதே கருத்தை நமக்கு நாவுக்கரசு பெருந்தகை மான் மறி மழு ஒன்று ஏந்தும் சைவன் என்று இறைவனையே சைவன் என்று வழிபடுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சைவத்த செவ்வுருவன் திருநீற்றன் என்று இறைவனை சைவன் என்று வழிபடுகின்றார். நமது மணிவாசக பெருந்தகையும் சைவா போற்றி என்று இறைவனை வழிபடுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம எதை சாரணும்னா பதியத்தான் சாரணும். சார்ந்ததன் வண்ணமா தான் நம்ம ஆன்மாவானது இருக்கும் என்பதால் கண்டிப்பாக நாம் பதியை சார வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கின்றார். சமயக்குறவர்கள் 4 பேருமே நமக்கு அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சந்தானக்குறவர்கள் இலக்கண சுத்தமாக சொன்ன செய்திகள் பிற்காலத்துல அதை நமக்கு சமயக்குறவர்கள் துதி பாடலின் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்வு நிகழ்ந்ததற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எழில்ஞான பூஜையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழகான முறையிலே இதை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம். நன்றி.